நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சஞ்சயன், ரேணுகா. இப்ப ஆஸ்திரேலியா எல்லை கட்டுப்பாட்டுல வந்து புதிய மாற்றம் வருது இல்லையா, அதை பற்றி பேச போறோம் இல்லையா?
வணக்கம் ரைசல், வணக்கம் ரேணுகா.
வணக்கம் ரைசல், வணக்கம் சஞ்சயன். நீங்கள் சொன்னது போன்று ஒரு மாற்றம் ஒன்று 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த மாற்றத்தின் கீழ் யார் யாரெல்லாம் ஆஸ்திரேலியா வரலாம், இவர்களுக்கான தனிமைப்படுத்தல் விதிகள் எவ்வாறு அமையவிருக்கின்றன, என்ன வகையான தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும், இங்கு வருவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய கோவிட் சோதனைகள் உள்ளிட்ட விவரங்கள் பற்றி பேசலாம்.
சரி, பிப்ரவரி 21 என்று சொன்னால் அடுத்த திங்கட்கிழமை முதல், அடுத்த திங்கட்கிழமை முதல் யார் யாரெல்லாம் ஆஸ்திரேலியாவிற்கு வரலாம்?
இப்ப கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக யாருமே நாட்டுக்குள்ள வர முடியாது, சர்வதேச சுற்றுலா பயணிகள்லாம் வர முடியாத அளவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இல்லையா. இப்ப வந்து எப்படின்னா, முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் அல்லது பிசினஸ் டிராவலர்ஸா இருக்கட்டும், அப்படின்னு ஆஸ்திரேலியா விசா வச்சிருக்கிற எல்லாருமே வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியும், வரலாம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கு. அதான் முக்கியமான செய்தின்னு சொல்லிக்கலாம்.
ஆமாம் ரைசல், இப்ப எங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம், மார்ச் 20, 2020 கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சர்வதேச பயண தடையை ஆஸ்திரேலியா நடைமுறைப்படுத்தியிருந்தது. அதை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் கட்டம் கட்டமாக தளர்த்தி வந்தது இல்லையா?
ஆமாம், ஆரம்பத்திலே ஆஸ்திரேலியர்கள் மற்றும் நிரந்தர வதிவிட உரிமை உள்ளவர்கள் அல்லது அவர்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் வரலாம் என்றுதான் அரசு அறிவித்தது. பின்னர் ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ், திறமை அடிப்படையில் இங்கு வருபவர்கள், ஒர்க்கிங் ஹாலிடே விசா வைத்திருப்பவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள் என்று சொல்லி ஒரு பிரிவினருக்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தி இப்பொழுது சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் யாரும் வரலாம் என்று பயண கட்டுப்பாட்டு தளர்வினை ஆஸ்திரேலிய அரசு அறிவித்தது.
சரி, இப்ப வர்ற திங்கட்கிழமை முதல் ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்றவர்களுக்கு போடப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை பற்றி பேசுவோமே இல்லையா?
ஆஸ்திரேலியா வரும் பயணிகள் அனைவருமே முழுமையாக கோவிட் தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். உள்துறை அமைச்சின் இணையதளத்தில் நாங்கள் பார்த்தால், முழுமையாக என்பதன் அர்த்தம் 2 சுற்று தடுப்பூசிகளையும் நீங்கள் போட்டிருக்க வேண்டும். இதில் இந்த பூஸ்டர் தடுப்பூசி உட்படுத்தப்படவில்லை. எனவே பயணிகள் முழுமையாக தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழையும் காண்பிக்க வேண்டும், அதை உங்களோடு எடுத்து வர வேண்டும். தடுப்பூசி போடுவதிலிருந்து விதி விலக்கு பெற்றவர்கள், அதாவது அதற்கு ஏதாவது மருத்துவ காரணங்கள் காரணமாக தடுப்பூசியை போட முடியாதவர்கள், அதற்குரிய மருத்துவ சான்றிதழையும் தங்களோடு எடுத்து வர வேண்டும், அதை காண்பிக்கவும் வேண்டும்.
இந்த சான்றிதழ்களை பற்றி பேசும்பொழுது, வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு விதமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இந்த தடுப்பூசிகள் எல்லாமே ஆஸ்திரேலியாவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா?
இப்ப எது ஏற்றுக்கொள்ளப்படுது எது ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப குறிப்பா எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஹோம் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, உள்துறை அமைச்சகம், அதோட இணையதளத்துல வந்து நிறைய கோவிட் வேக்சின் அதாவது தடுப்பூசிகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆஸ்ட்ராசெனகா, ஃபைசர், மடர்னா, சீனோவாக், கோவிஷீல்டு, கோவாக்சின், சீனோஃபார்ம், ஸ்புட்னிக், நோவோவேக்ஸ் இப்படின்னு உள்ள தடுப்பூசிகள் 2 சுற்றுகளையோ அல்லது ஜான்சன் அண்ட் ஜான்சன் அறிமுகம் செஞ்ச தடுப்பூசியை 1 சுற்றோ போட்டிருந்தால் ஒருவர் வந்து முழுமையாக தடுப்பூசி போட்டவர் அப்படின்னு ஆஸ்திரேலிய அரசால் கருதப்படுவார். ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, இப்ப சீனோஃபார்ம்னு சொல்ற அந்த தடுப்பூசி இருக்குல்ல, சீனாவில உள்ள தடுப்பூசி, அதை வந்து 60 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு மட்டுமே அவங்க வந்து போட்டிருக்கணும். அப்ப 60 வயசுக்கு மேற்பட்டவங்க ஒருத்தன் வந்து சீனோஃபார்ம் போட்டிருந்தாங்கன்னா, அது 2 சுற்று சீனோஃபார்ம் தடுப்பூசி போட்டிருந்தாலும் கூட அவர் வந்து முழுமையான தடுப்பூசி போட்டவர் என்று கருதப்பட மாட்டார்.
இந்த 2 சுற்று கோவிட் தடுப்பூசி போட்டிருந்தால் போதும் என்று உள்துறை அமைச்சு சொல்லியிருந்தாலும் கூட, மாநிலங்களும் பிராந்தியங்களும் இதை மாற்றியமைக்கலாம். உதாரணமாக விக்டோரியா மாநிலத்திற்கு வருபவர்கள் 3வது சுற்று தடுப்பூசியையும் போட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரப்போவதாக மாநில பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்னமும் இறுதி முடிவு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அப்படியான ஒரு பரிந்துரையை அவர் முன்வைத்திருந்தார்.
அதே நேரம் முன்னர் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு விதிவிலக்கு எக்ஸம்ஷன் பெற வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியிருந்தது. இப்பொழுது முழுமையாக கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்டவர்களுக்கு அந்த விதிவிலக்கு அனுமதி பெற தேவையில்லை என்று அரசு கூறுகிறது.
இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு எப்படி வருதுன்னா, இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்ப வந்து இப்ப நீங்க இந்த கொழும்புல இருந்தோ அல்லது சென்னையில இருந்தோ கிளம்புறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடியே வந்து கோவிட் தொடர்பான சோதனைகளை வந்து கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாலே எல்லாம் வந்து நிபந்தனை இருந்தது, அதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கா என்ன?
ஆம் ரைசல், எங்களுக்கு பொதுவாக தெரிந்த ஒரு விடயம், ஆஸ்திரேலியாவுக்கு பயணமாவதற்கு 72 மணித்தியாலங்களுக்குள் இந்த PCR சோதனையை நாங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு கோவிட் தொற்று இல்லை என்பதை நிரூபிப்பதுடன் அதற்கான அந்த எதிர்மறை நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அந்த சோதனை முடிவையும் எங்களோடு எடுத்து வர வேண்டும். ஆனால் அண்மையில் கொண்டு வரப்பட்ட மாற்றத்தின்படி எங்களது பயணத்திற்கு 24 மணித்தியாலங்களுக்குள் ஆன்டிஜென் சோதனையை மருத்துவ கண்காணிப்பின் கீழ் மேற்கொண்டு எங்களுக்கு தொற்று இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான மருத்துவ சான்றிதழையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அண்மையில் கொண்டு வரப்பட்ட மாற்றம். அதாவது நீங்கள் வேண்டுமென்றால் 72 மணித்தியாலங்களுக்குள் PCR சோதனையை மேற்கொள்ளலாம், இல்லை என்றால் 24 மணித்தியாலங்களுக்குள் ஆன்டிஜென் சோதனையை அதுவும் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ள வேண்டும். தொற்று இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் எங்களோடு எடுத்து வர வேண்டும்.
நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு வருபவர்கள் அனைவரும் பயணத்திற்கு 72 மணித்தேளத்திற்குள் நமது உள்துறை அமைச்சின் இணையதளத்தில் இருக்கின்ற டிஜிட்டல் பேசஞ்சர் டிக்ளரேஷனை பூர்த்தி செய்து அதிலே உங்களை பற்றியும் உங்களது பயணம் பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் வழங்க வேண்டும்.
அடுத்து வந்து குவாரண்டைன் பற்றி பேசலாமே. இப்ப ஆஸ்திரேலியா வருகின்றவர்களுக்கான தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடு எப்படி இனி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்லலாம்னா, ஆஸ்திரேலியா வருகின்ற அனைத்து பயணிகளும், எல்லா டிராவலர்ஸ், நம்ம எந்த விசால வந்தாலும் சரி, தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடு அந்தந்த மாநில அல்லது பிராந்திய அரசுகளால் தீர்மானிக்கப்படும். அது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டு ஆஸ்திரேலிய அரசு தீர்மானிக்கிறது இல்லை, அந்தந்த மாநில பிராந்தியங்கள். இப்போ நீங்கள் வந்து மெல்பர்னில் வந்து இறங்குனீங்கன்னா ஒரு விதமான கட்டுப்பாடுகளாக இருக்கலாம், சிட்னியில் வந்து இறங்குனீங்கன்னா இன்னொரு வகையான கட்டுப்பாடுகளாக இருக்கலாம். இதில் ஒரு நல்ல செய்தி எப்படின்னா, மேற்கு ஆஸ்திரேலியா தவிர ஆஸ்திரேலியாவோட அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிராந்தியங்கள் அங்கெல்லாம் வந்து இறங்குனீங்கன்னா முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயணிகளுக்கு குவாரண்டைன் கட்டாய தனிமைப்படுத்தல் நடைமுறை இல்லைங்கிறது நல்ல செய்தி இல்லையா?
நிச்சயமாக, அதைத்தான் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நடைமுறை உண்மையிலேயே சில மாதங்களுக்கு முன்னரேயே கொண்டு வரப்பட்டிருந்தது. உதாரணமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஒருவர் வந்து இறங்குகிறார், அதாவது முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒருவர் நியூ சவுத் வேல்ஸ் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக தனது வீடு அல்லது அவர் தங்கியிருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். பின்னர் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அல்லது 24 மணித்தியாலங்களுக்குள் ஆன்டிஜென் சோதனையை மேற்கொண்டு அவருக்கு தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்டிஜென் சோதனைக்கான வசதி இல்லாதவர்கள், அந்த கிட் கிடைக்காதவர்கள் PCR சோதனையை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த சோதனை முடிவு வரும் வரை சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும். ரிசல்ட்ஸ் நெகட்டிவாக எதிர்மறையாக வந்த பின்னர் அவர் வெளியே செல்லலாம். பின்னர் மீண்டும் 6வது நாள் மற்றும் ஒரு ஆன்டிஜென் சோதனையை மேற்கொண்டு அவருக்கு தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இதேவேளை இன்னும் ஒன்று, ஆக குறைந்தது 7 நாட்களுக்கு இந்த ஹை ரிஸ்க் இடங்கள் என்று சொல்லுவோம், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், சிறுவர் பராமரிப்பு மையங்கள், முதியோர் இல்லங்கள் போன்ற எளிதில் கோவிட் பரவல் ஏற்படக்கூடிய இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும்.
இதே போன்ற கட்டுப்பாடு தான் அல்லது இதே போன்ற நடைமுறை தான் விக்டோரியா மாநிலத்திலும், குயின்ஸ்லாந்து மாநிலத்திலும், தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் மற்றும் ACT பிராந்தியத்திலும் நடைமுறையில் இருக்கிறது. ரேணுகா, 6வது நாள் மீண்டும் கோவிட் சோதனையை மேற்கொள்ள தேவையில்லை என்று அந்த மாநிலங்களும் பிராந்தியமும் அறிவித்திருக்கிறார்கள். நார்தர்ன் டெரிட்டரி செல்பவர்கள் அங்கு சென்று 2 மணித்தியாலங்களுக்குள் ஒரு ஆன்டிஜென் சோதனை, பின்னர் 3வது நாள் மற்றும் 6வது நாட்களிலும் ஆன்டிஜென் சோதனையை மேற்கொள்ள வேண்டும். டஸ்மேனியா செல்பவர்களுக்கு கோவிட் சோதனை நிபந்தனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அங்கு செல்வதற்கு 14 நாட்களுக்குள் கோவிட் பரவல் அதிகமுள்ள பிரதேசத்திற்கு சென்றிருந்தால் அவர்களுக்கு கோவிட் சோதனை நடைமுறைகள் இருக்கிறது.
இப்ப மேற்கு ஆஸ்திரேலியா பத்தி சொல்லுவாங்க. இப்ப மேற்கு ஆஸ்திரேலியா செல்கின்றவர்கள் என்ன செய்யணும்னா, அங்கு போறதுக்கு முன்னாடியே அங்கீகரிக்கப்பட்ட G2G பாஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து ஒருத்தர் வந்து மேற்கு ஆஸ்திரேலிய அரசிலிருந்து பெற்றாகணும் போறதுக்கு முன்னாடி. அதோட மட்டும் இல்லை, இப்போ பூஸ்டர் உட்பட 3 சுற்று தடுப்பூசி அவர் போட்டிருந்தார்னா மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்துக்கு போனால் அவர் வந்து 7 நாட்களுக்கு வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு அவர் அனுமதிக்கப்படலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு நிபந்தனை எப்படின்னா, வீட்டில் உள்ள எல்லோருமே அவரோட சேர்ந்து தனிமைப்படுத்தலுக்கு உள்ளதாகணும். இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அங்கே 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் 7 நாள் தனிமைப்படுத்தல இருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ 24 மணி நேரத்துக்குள்ளாடி PCR அல்லது ஆன்டிஜென் சோதனையை மேற்கொள்ளணும். 6வது நாள் PCR எடுக்கணும் அல்லது 7வது நாள் வந்து ஆன்டிஜென் சோதனை மேற்கொள்ளணும். இந்த சோதனை வந்து புதுசாக வந்தவருக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இருக்கிறாங்க இல்லையா, அங்கே எல்லாருமே இந்த சோதனையை மேற்கொள்ளணுங்கிறது மேற்கு ஆஸ்திரேலியாவோட நிபந்தனை.
சரி, இப்போது முழுமையாக தடுப்பூசி போடாதவர்களுக்கு என்ன மாதிரி என்று பார்ப்போம். அதாவது உங்களுக்கு உரிய மருத்துவ காரணமின்றி நீங்கள் தடுப்பூசி போட்டாதவர் என்றால் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதென்றாலே நீங்கள் விதிவிலக்கு அனுமதி, இந்த எக்ஸெம்ஷன் பெற்றுத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் வர முடியும். அதே போன்று வெளிநாடுகளிலிருந்து நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, குயின்ஸ்லாந்து, தெற்கு ஆஸ்திரேலியா, மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் ஏசிடி செல்பவர்கள் முழுமையாக தடுப்பூசி போட்டிருக்கவில்லை என்றால் கட்டாயமாக 14 நாட்களுக்கு அவர்களது சொந்த செலவில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதே போன்று முழுமையாக தடுப்பூசி போடாதவர்கள் நொதர்ன் டெரிட்டரிக்குள் செல்லவே முடியாது. அதே போன்று டஸ்மேனியாவுக்குள் செல்வதென்றால் முன் அனுமதி பெற வேண்டும். இதுதான் தடுப்பூசி போடாதவர்களுக்கு இருக்கின்ற நிபந்தனைகள் அல்லது கட்டுப்பாடுகள்.
தடுப்பூசி போடாத டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோக்கோவிச் விதிவிலக்கு பெறுவதில் சில சிக்கல்களை எதிர்கொண்டதனால் தான் அவர் நாட்டிலிருந்து விளையாட அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டார் இல்லையா?
ஆமா.
நிறைவாக ரேணுகா, ஆஸ்திரேலியாவுக்கு வருபவர்கள் என்னென்ன விடயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு நினைவுபடுத்துவோம்.
ஆமா, நீங்க எல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணு கட்டாயம் தேவை. முதல்ல வர்றதுக்கு ஆஸ்திரேலியா விசா இருக்கணும்.
விசா இருக்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் முழுமையாக தடுப்பூசி போட்டவராக இருப்பதோடு அதற்கான சான்றிதழை எடுத்து வர வேண்டும்.
அது மட்டும் போதாது, விமான பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாக கோவிட் சோதனையை மேற்கொண்டு தொற்று உங்களுக்கு இல்லை என்பதை நிரூபிக்கும் ஆவணத்தையும் கொண்டு வர வேண்டும்.
அதோட மட்டும் இல்ல, விமானத்துல பயணிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சகத்துக்குள்ள வந்து இருக்கிற அந்த டிஜிட்டல் பாசஞ்சர் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஒருவர் கட்டாயம் பூர்த்தி செய்திருக்க வேண்டும்.
சிலருக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். covid19.homeaffairs.gov.au இந்த இணையதளத்துக்கு சென்றால் முழுமையான மேலதிக தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மிக்க நன்றி ரைசல் சஞ்சயன். வணக்கம்.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.